புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அரசு போட்டித் தேர்வு எழுதுபவர்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சியில் இன்று திண்டுக்கல் மாவட்டம் பழனி போட்டித் தேர்வு பயிற்றுனர் திரு எஸ் ராம்குமார் அவர்கள் உன்னால் முடியும் குரூப் 4 யூனிட் 2 நடப்பு நிகழ்வுகள் தற்பொழுது நமது பண்பலையில் வழங்க உள்ளார். நேயர்கள் அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். நான் ராம்குமார். இப்பொழுது நாம் ஆகஸ்ட் மாதம் நடைபெற்ற நிகழ்வுகளை கேட்கலாம். தமிழகத்தில் முதல் பெண் காவடி, அதாவது யானை பாகனோட உதவியாளரை தமிழக அரசு நியமித்திருக்காங்க. இது யாருன்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் ஆஸ்கார் விருது பெற்ற எலிஃபேண்ட் விஸ்பரர் படத்தில் நடித்த பெல்லி என்கிற பெண்ணுக்கு தான் தமிழகத்தின் முதல் பெண் காவடி என்கிற பொறுப்பை கொடுத்துருக்காங்க. இதை வந்து தமிழக முதலமைச்சர் அவர்கள் தலைமைச் செயலகத்தில் அவங்களுக்கு பணியாணையை கொடுத்துருக்கார். பணியாணையை பெற்ற பெல்லி என்கிற பெண் முதுமலை புலிகள் காப்பகத்தில் உள்ள தெப்பக்காடு யானைகள் முகாமில் அவருடைய கணவருக்கு உதவியாக இருந்திருக்காங்க. இப்போ வந்து தமிழக அரசால் அவங்க முதல் பெண் காவடின்னு நியமித்து யானைகளை அங்கே பராமரிக்க போகிறாங்க. பெல்லி என்கிறவங்க தன்னுடைய கணவர் பொம்மன் இருவரும் சேர்ந்து நடித்த படம் தான் எலிஃபென்ட் விஸ்பரர். இந்த படத்தில் இவர்களுக்கும் யானைகளுக்கும் உள்ள உறவை சொல்லியிருக்காங்க. இந்த எலிஃபென்ட் விஸ்பரர்ஸ் படத்தை இயக்கியவர் பார்த்திங்கன்னா கார்த்திகி கோன்ஸ்லேவ்ஸ் என்கிற பெண். அடுத்த செய்தி, தாய்வான் நாட்டை சேர்ந்த ஃபாக்ஸ்கான் நிறுவனம் தமிழகத்தில் வந்து 1600 கோடி முதலீடு செய்ய போகிறாங்க. காஞ்சிபுரத்தில் உள்ள ஸ்ரீபெரும்புதூர் தொழிற்பேட்டையில் தன்னுடைய நிறுவனத்தை ஆரம்பிக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த நிறுவனம் வந்து உலகளாவிய பிரபலமான ஆப்பிள் நிறுவனத்தின் மொபைல் ஃபோன்களை தயாரிச்சுட்டு இருக்காங்க. இந்த நிறுவனம் ஆயிரக்கணக்கான வேலை வாய்ப்புகளை உருவாக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அதே போல் தமிழகத்தை இந்தியாவின் தலைசிறந்த மின்னணு மாநிலமாக மாற்ற போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அடுத்த செய்தி, தீவிரப்படுத்தப்பட்ட இந்திரா தனுஷ் திட்டம். இந்த திட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அனைத்து கர்ப்பிணி பெண்களுக்கும் மற்றும் குழந்தைகளுக்கும் தடுப்பூசி செலுத்துவது தான். சில பேர் வந்து தடுப்பூசி சரியான நேரத்தில் போட மாட்டாங்க. இந்த திட்டத்தின் மூலமாக அவங்கள அழைச்சி அரசு மருத்துவமனைகளில் அவங்களுக்கு சரியாக தடுப்பூசி போடுறது தான். மத்திய அரசு திட்டமான இந்த தீவிரப்படுத்தப்பட்ட இந்திரா தனுஷ் திட்டத்தை தமிழகத்தில் சுகாதாரத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் அவர்கள் ஆகஸ்ட் 7 தொடங்கி வைத்தார். அடுத்த செய்தி, தமிழ்நாடு வனம் மற்றும் வனவிலங்கு குற்றக்கட்டுப்பாட்டு பணியகம், இவங்களுக்கான சின்னத்தை தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார். இந்த பணியகம் பார்த்திங்கன்னா சென்னையில் சைதாப்பேட்டையில் உள்ள பனகல் மாளிகையில் இயங்கிட்டுருக்கு. இதுக்கு ஒரு இயக்குனர் இருக்காங்க. அதே போல் மதுரை கோயம்புத்தூர் இந்த மண்டலங்களில் ஒரு கூடுதல் இயக்குனரோடு இந்த பணியகம் செயல்பட்டுருக்கு. இந்த பணியகத்தோட செயல்பாடு என்னன்னு பார்த்திங்கன்னா, வனவிலங்குகளை கடத்தப்படுதல், அதே போல் கொலை செய்யப்படுதல், இது போன்றவற்றிலிருந்து காப்பாற்றுவது தான். தமிழகத்திலேயே சிறந்த மாநகராட்சிக்கான விருதை திருச்சி மாநகராட்சி பெற்றிருக்கு. தமிழக அரசு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் சுதந்திர தின விழாவில் சிறந்த மாநகராட்சி, பேரூராட்சி, நகராட்சிக்கான விருதை கொடுத்துட்ருக்கு. 2023 பார்த்திங்கன்னா சிறந்த மாநகராட்சிக்கான விருதை திருச்சி பெற்றிருக்கு. அடுத்த செய்தி, தமிழ்நாடு சர்வதேச காற்றாடி திருவிழா வந்து சென்னையில் உள்ள மகாபலிபுரத்தில் 12 தொடங்கி நடைபெற்றுருக்கு. இந்த விழாவோட கருப்பொருள் என்னன்னு பார்த்திங்கன்னா, கடல்வாழ் உயிரினங்களை காப்பாற்றுங்கள், அன்னை பூமியை காப்போம் என்பதுதான். இந்த சர்வதேச காற்றாடி திருவிழாவில் தாய்லாந்து, இந்தோனேசியா, பிரான்ஸ், வியட்நாம், சைனா, மலேசியா, சிங்கப்பூர் மற்றும் இந்தியா போன்ற நாடுகள் பங்கு பெற்றிருந்தன. இந்த நாடுகளைச் சேர்ந்த வீரர்கள் மொத்தம் 200க்கும் மேற்பட்ட காற்றாடிகளை கொண்டு வந்திருந்தாங்க. இந்த காற்றாடிகளில் பார்த்திங்கன்னா கடல்வாழ் உயிரினங்கள் சம்பந்தமான வண்ணங்களில் அவங்க கொண்டு வந்திருந்தாங்க. அடுத்த செய்தி, இந்தியாவில் முதல் ட்ரோன் சோதனை மையத்தை சென்னை அருகில் உள்ள ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள வல்லம் வடகல் சிப்காட்டில் திறந்திருக்காங்க. இந்த ட்ரோன் மையத்தை தமிழக அரசு 45 கோடி ரூபாய் செலவில் திறந்திருக்கு. இந்த ட்ரோன் மையம் வந்து தமிழ்நாடு டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் காரிடார், அதாவது தமிழ்நாடு பாதுகாப்பு தொழில்துறை வழித்தடனை மேற்பார்வையிடும்னு சொல்கிறாங்க. அடுத்த செய்தி, தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் திருவிழா 2023 வந்து 19-20 கோவையில் உள்ள கொடிசியா வர்த்தக மையத்தில் நடைபெற்றுச்சு. இந்த விழாவில் வந்து நிறைய ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் பங்கு பெற்றிருந்தாங்க. இந்த ஸ்டார்ட் அப் திருவிழா மூலமாக தமிழக அரசுக்கும் புது புது ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கும் உள்ள உறவு மேம்படும்னு சொல்கிறாங்க. அதே போல் தமிழக அரசு சார்பாக ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு என்னென்ன சலுகைகள் வழங்கப்படுகிறது போன்றவற்றையெல்லாம் இந்த விழாவின் மூலம் தெரிஞ்சுக்கலாம்னு சொல்கிறாங்க. அடுத்த செய்தி, தமிழக சட்டத்துறை மற்றும் கைதிகள் நலத்துறை அமைச்சர் திரு ரகுபதி அவர்கள் சுதந்திர நிரப்பு நிலையம் அதாவது ஃப்ரீடம் ஃபில்லிங் ஸ்டேஷனை திறந்து வைக்கிறார். இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிறைத்துறை மூலமாக கைதிகளால் நடத்தப்படும் பெட்ரோல் பங்க் தான் இது. இப்போ வந்து 8வதா ஒரு பெட்ரோல் பங்கை திறந்து வைக்கிறார். தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா சென்னை, கோவை, வேலூர், பாளையங்கோட்டை, புதுக்கோட்டை இந்த ஊர்களில் ஏற்கனவே 7 ஃப்ரீடம் ஃபில்லிங் ஸ்டேஷன் இருக்குது. இப்போ இந்த 8வதா உள்ள ஃப்ரீடம் ஃபில்லிங் ஸ்டேஷனை மதுரையில் உள்ள சிறையில் திறந்துருக்காங்க. தமிழக அரசு வந்து இந்த பெட்ரோல் ஸ்டேஷனுக்காக இந்தியன் ஆயில் கார்பரேஷனோட புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்காங்க. அடுத்த செய்தி, கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த மட்டி வகை வாழைப்பழத்துக்கு புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்க. இந்த வாழைப்பழம் பார்த்திங்கன்னா மனித விரல்களை விட சற்று பெரிதாக இருக்கும். இந்த வாழைப்பழம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள தட்ப வெப்பநிலைக்கு ஏற்றவாறு வளரும்னு சொல்கிறாங்க. இந்த வாழைப்பழத்தினுடைய வாசனை இனிமையாகவும் அதே போல் தேன் போன்ற சுவையாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அடுத்த செய்தி, பசுமை கூட்டாளிகள் திட்டம் க்ரீன் ஃபெலோஷிப் ப்ரோக்ராம் இந்த திட்டத்தை வந்து தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஆகஸ்ட் 21 தொடங்கி வைக்கிறார். இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா பல்வேறு துறைகளை சேர்ந்த 40 முதுகலை பட்டதாரிகளை இந்த திட்டத்தில் இணைச்சிருக்காங்க. இந்த 40 பேரும் சேர்ந்து பசுமையை பாதுகாக்கிறதுல சில ஆய்வுகளை மேற்கொண்டு அதனை வந்து மாவட்ட ஆட்சியர்களிடம் சமர்ப்பிப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பசுமை கூட்டாளிகள் திட்டத்துக்கு தமிழக சுற்றுச்சூழல் மற்றும் கால்நிலை மாற்ற அமைச்சகம்தான் முகவராக இருக்கும்னு சொல்கிறாங்க. அதே போல் அறிவு பங்காளராக அண்ணா பல்கலைக்கழகத்தின் ஆற்றல் ஆய்வு நிறுவனம் இருக்கும்னு சொல்கிறாங்க. அடுத்த செய்தி, தென்கிழக்கு ஆசியாவிலேயே மிகப்பெரிய தண்ணீர் சுத்திகரிப்பு நிலையத்தை தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் சென்னையில் நிறுவ அடிக்கல் நாட்டினார். இந்த திட்டத்தை செயல்படுத்துவதன் மூலமாக சென்னையில் நிலவும் தண்ணீர் பஞ்சத்தை போக்க போகிறதா சொல்கிறாங்க. இந்த திட்டத்தை சென்னையை தலைமையிடமாக கொண்ட விஏடெக் பபாக் என்கிற நிறுவனத்தின் மூலமாக செயல்படுத்த போகிறதாகவும் சொல்கிறாங்க. தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் காலை உணவு திட்டத்தை விரிவுபடுத்த போகிறதா சொல்லியிருக்கார். இதை வந்து ஆகஸ்ட் 21 விரிவுபடுத்த போகிறாங்க. இதை வந்து 31,000 பள்ளிகளில் படிக்கும் 18.53 லட்சம் மாணவர்கள் பயன்பெறும் வகையில் செயல்படுத்த போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தோட மொத்த செலவு பார்த்திங்கன்னா 404 கோடியாக இருக்கும்னு தமிழக அரசு எதிர்பார்க்குது. அடுத்த செய்தி, தமிழ்நாடு நில ஒருங்கிணைப்புக்கான சட்டம் சிறப்பு திட்டங்கள் இந்த சட்டம் வந்து அமலுக்கு வந்திருக்கு. இந்த சட்டம் கொண்டு வரது மூலமாக பார்த்திங்கன்னா நீர்வழித்தடங்கள், ஆறுகள், ஓடைகளில் இருக்க நிலங்களை சிறப்பு திட்டங்களுக்காக பயன்படுத்தலாம்னு தமிழக அரசு சொல்லுது. இந்த திட்டத்தில் பார்த்திங்கன்னா 100 ஹெக்டேருக்கு மேலே தேவைப்படும் நிறுவனம் வந்து தமிழக அரசிடம் விண்ணப்பித்தால் தமிழக அரசு அதை செயல்படுத்தி கொடுக்கும்னு சொல்கிறாங்க. அடுத்த செய்தி, தமிழ்நாடு திட்டத்திற்காக தமிழர்கள் இந்த திட்டம் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டைச் சேர்ந்த 1000 பள்ளி குழந்தைகளை தேர்ந்தெடுத்து வெளிநாட்டில் வாழக்கூடிய தமிழர்களாகிய ஸ்டெம் துறையைச் சேர்ந்த வல்லுநர்களிடம் சிறந்த பயிற்சி பெறுவதற்காகவும் மாணவர்கள் அவர்களின் திறனை வளர்ப்பதற்காகவும் இந்த திட்டம் செயல்படுத்த போகிறதா தமிழக அரசு சொல்லியிருக்கு. இந்த ஸ்டெம் துறை என்னென்னு பார்த்திங்கன்னா சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங் மற்றும் கணிதம். அடுத்த செய்தி, கேரள அரசு பார்த்திங்கன்னா 8வது அட்டவணையிலிருந்தும் அதே போன்று மற்ற அனைத்து அரசு பதவிகளில் இருந்தும் அதனுடைய பெயரை கேரளம் என்று மாற்ற ஒரு தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த தீர்மானத்தை நிறைவேற்றி மத்திய அரசு தான் கொடுத்துருக்காங்க. அதே போல் கேரள அரசு வந்து தங்கள் மாநிலத்தின் திட்டங்களை மக்களிடம் சொல்வதற்காக கேரளியம் 2023 என்கிற விழாவை நடத்துகிறாங்க. அடுத்த செய்தி, நாட்டிலேயே முதல் முறையாக இன்விட்ரோ ஃபெர்டிலைசேஷன் அதாவது இன்விட்ரோ கருத்தரித்தல் இதை வந்து இலவசமாக வழங்க போகிறதா கோவா மாநில அரசு தெரிவிச்சிருக்கு. இந்த திட்டத்திற்கான செலவு வந்து பார்த்திங்கன்னா 1 நபருக்கு 5 முதல் 7 லட்சம் வரை செலவாகும்னு மாநில அரசு சொல்லியிருக்கு. இதை வந்து செப்டம்பர் 1 இலவசமாக வழங்க போகிறதா கோவா மாநில அரசு சொல்லியிருக்கு. இந்த வசதியை வந்து கோவா மருத்துவமனை கல்லூரியில் உள்ள பாம்போலின் உயர்கட்ட சிகிச்சை பிரிவில் ஆரம்பிக்க போகிறதா கோவா மாநில அரசு சொல்லியிருக்கு. கோவா மாநிலத்தின் முதலமைச்சர் யாருன்னு பார்த்திங்கன்னா திரு பிரமோத் சவந்த் அவர்கள். அடுத்த செய்தி, இந்தியாவிலேயே முதல் முதலாக 3D பிரிண்டரில் தயாரிக்கப்பட்ட ஒரு போஸ்ட் ஆஃபீஸை பெங்களூரில் திறந்திருக்காங்க. இதை வந்து இந்திய ரயில்வே துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் திறந்து வைத்திருக்கிறார். இந்த 3D பிரிண்டிங் தொழில்நுட்பம் மூலமாக செய்யப்பட்ட இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வந்து லார்சன் அண்ட் டூப்ரா நிறுவனத்தால் 43 நாட்களில் கட்டி முடிக்கப்பட்டது. அடுத்த செய்தி, மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் கரீப் கல்யாண் மகா அபியான் என்கிற திட்டத்தை மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர் தொடங்கி வைத்திருக்கிறார். இந்த திட்டத்தின் மூலமாக பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேச மாநிலத்தில் உள்ள 1.36 கோடி மக்கள் வந்து வறுமை கோட்டிலேருந்து மேலே வந்ததாக மாநில அரசு தெரிவிச்சிருக்காங்க. இதையும் நிதி ஆயோக்கும் உறுதிப்படுத்தியிருக்கு. இதை கொண்டாடுவதற்காக தான் இந்த கரீப் கல்யாண் மகா அபியான் விழா நடத்தியிருக்காங்க. அடுத்த செய்தி, பீகார் மாநிலத்தில் பாபு பரீட்சா பரிசார் என்கிற தேர்வு மையத்தை மாநில முதலமைச்சர் திரு நிதிஷ்குமார் அவர்கள் தொடங்கி வைத்திருக்கிறார். இந்த மையத்தில் பார்த்தீங்கன்னா 25,000 பேர் வந்து தேர்வு எழுத முடியும்னு சொல்கிறாங்க. தற்போது வந்து 20,600 பேர் வந்து ஆஃப்லைன் எக்ஸாமும் 4,000 பேர் வந்து ஆன்லைன் எக்ஸாம் எழுத முடியும்னு சொல்கிறாங்க. இந்த பாபு பரீட்சா பரிசார் என்கிற பெயர் வந்து மகாத்மா காந்தி அவர்களின் நினைவாக வைத்திருக்கிறாங்க. இந்த வளாகத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 44 அரங்குகள் கட்டியிருக்காங்க, மேலும் 20 அரங்குகள் கட்டிகிட்ருக்காங்க. இதனுடைய மொத்த பரப்பு பார்த்தீங்கன்னா 6 ஏக்கரில் இருக்குது. அடுத்த செய்தி, ஒளிப்பதிவு திருத்த மசோதாவை மத்திய அரசு நிறைவேற்றியிருக்காங்க. இதை வந்து சினிமேட்டோகிராஃபி அமெண்ட்மெண்ட் பில்னு சொல்கிறாங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திரையரங்குகளில் மின்னணு சாதனங்கள் மூலமாக படம் பிடித்தாலோ இல்லை அதுக்கு உதவி செய்தாலோ தண்டனை கிடைக்கும்னு சொல்கிறாங்க. இந்த மசோதா வந்து மக்களவையில் நிறைவேற்றி ஜனாதிபதியின் ஒப்புதலுக்காக அனுப்பியிருக்காங்க. இதை நிறைவேற்றுவதன் மூலமாக சினிமாவில் நடைபெறும் ஒளித்திருட்டை தடுக்க முடியும்னு சொல்கிறாங்க. அடுத்த செய்தி, பிறப்பு மற்றும் இறப்பு பதிவு திருத்த மசோதா 2023, ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் பர்த் அண்ட் டெத் அமெண்ட்மெண்ட் பில் 2023 மத்திய அரசு கொண்டு வந்திருக்காங்க. இந்த திருத்த சட்டம் மூலமாக என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிறப்பு சான்றிதழை நம்ம பள்ளியில் சேரும்போதோ இல்லை அது அரசு வேலை வாங்கும்போதோ வாக்காளர் அட்டை வாங்கும்போதோ ஓட்டுநர் உரிமம் வாங்கும்போதோ பயன்படுத்திக்கலாம்னு சொல்கிறாங்க. அதே போல் இந்த சட்டம் மூலமாக பிறப்பு இறப்புக்கான தளத்தை வந்து ஒருங்கிணைக்க முடியும்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு மாநிலத்தில் எவ்வளோ பேர் இறந்துருக்காங்க பிறந்திருக்காங்கங்கிற தரவுகளை ஈஸியாக எடுக்கலாம்னு அந்த சட்டம் மூலமாக சொல்கிறாங்க. அடுத்த செய்தி, நாடு முழுவதும் உள்ள ரயில் நிலையங்கள் புதுப்பிப்பதற்காக அம்ரித் பாரத் திட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்திருக்காங்க. இந்த திட்டத்தின் மூலமாக பார்த்தீங்கன்னா இந்தியாவில் உள்ள மொத்தம் 1309 ரயில் நிலையங்களை புதுப்பிக்க போகிறதா ரயில்வே அமைச்சகம் சொல்லியிருக்கு. இதற்கான முதற்கட்டமாக 508 ரயில்வே நிலையங்களை 25,000 கோடி செலவில் ஆரம்பிக்க போகிறதா சொல்கிறாங்க. அடுத்த செய்தி, ஒன்றிய துறைமுகங்கள் கப்பல் போக்குவரத்து மற்றும் நீர்வழிகள் துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் அவர்கள் சாகர் சேதுவில் போர்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் அதாவது துறைமுக சுகாதார நிறுவனம் என்ற ஒன்றை ஆரம்பித்திருக்கிறார். இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா துறைமுகங்களில் வரக்கூடிய பயணிகள் அதே போன்று பணியாளர்கள் இவங்களுக்கெல்லாம் மருத்துவ வசதிகள் ஏற்படுத்திக்கூடியதாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இந்த திட்டம் வந்து வணிகம் செய்வதை எளிதாக்குதல் மற்றும் கடல்சால் செயல்பாட்டில் டிஜிட்டல் மயமாக்கல் என்ற திட்டத்தின் கீழே இதை கொண்டு வந்திருக்காங்க. அடுத்த செய்தி, ஸ்டடி இன் இந்தியா அதாவது இந்தியாவில் படிப்போம் என்கிற போர்ட்டலை மத்திய அரசு தொடங்கியிருக்காங்க. இது வந்து எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டில் உள்ள மாணவர்கள் இந்தியாவில் வந்து யோகா இந்திய கலை அறிவியல் இது போன்ற பட்டங்களில் நிறைய படிக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதன் மூலமாக நிறைய பேர் வெளிநாட்டிலேருந்து இந்தியாவுக்கு வந்து படிக்கிறாங்க. அதனால் இந்த போர்ட்டல் வந்து அவங்களுக்கு உதவிகரமாக இருக்கும்னு இதை தொடங்கியிருக்காங்க. 2018 ஆண்டுலேருந்து இந்த திட்டம் நடைபெற்றுருக்கு. அடுத்த செய்தி, இ கிளியரன்ஸ் ஃபார் ஆஃப்டர் லைஃப் ரிமைன்ஸ் என்கிற போர்ட்டலில் வந்து மத்திய அரசு கொண்டு வந்திருக்காங்க. இது என்ன திட்டம்னு பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டில் வந்து நிறைய பேர் இந்தியாவிலேருந்து போய் இறந்துடுறாங்க, அவங்கள கொண்டு வரதுக்கான ஒரு போர்ட்டல் தான் இந்திய அரசு கொண்டு வந்திருக்கு. இந்த போர்ட்டலில் நம்ம அப்ளை பண்ணால் வெளிநாட்டில் யாராவது இறந்துருந்தாங்கன்னா அவங்க உடல்களை விமானம் மூலமாக இல்லை கப்பல் மூலமாகவோ இந்தியா கொண்டு வரதுக்கான ஏற்பாடுகளை மத்திய அரசு செய்யும்னு சொல்கிறாங்க. அடுத்த செய்தி, பிரதம மந்திரி பாரதிய ஜன் ஔஷதி கேந்திரா என்கிற மருந்து விற்பனை நிலையத்தை வந்து ரயில் நிலையங்களில் கொண்டு வர போகிறதா ரயில்வே அமைச்சகம் சொல்லியிருக்கு. இதன் மூலமாக நாட்டு மக்களுக்கு மருந்துகள் மலிவு விலைகளில் ஈஸியாக கிடைக்கக்கூடியதாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அதே போல் இந்த கேந்திராக்கள் மூலமாக நிறைய பேருக்கு தொழில் முனைவோராக வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்கிறாங்க, நிறைய வேலை வாய்ப்புகள் உருவாகும்னு சொல்கிறாங்க. அடுத்த செய்தி, இந்தியாவிலேயே பார்த்திங்கன்னா முதலாக வர்த்தக ரீதியான ஹைட்ரோஜன் பேருந்து உத்தரகண்ட் மாநிலத்தில் உள்ள லேலேருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த திட்டத்தை வந்து NTPC என்கிற நிறுவனம் செயல்படுத்திகிட்டு இருக்கு. இதற்காக உத்தரகண்ட் மாநில அரசு 7 ஏக்கரில் ஒரு ஹைட்ரோஜன் நிரப்பு நிலையங்களையும் மின் உற்பத்தி நிலையத்தையும் ஆரம்பிச்சிருக்காங்க. அதே போல் மாநில அரசு வந்து 5 பேருந்துகளையும் வாங்கியிருக்காங்க. அடுத்த செய்தி, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா நேஷ்னல் ஐக்கான், அதாவது இந்திய தேர்தல் ஆணையத்தின் தேசிய அடையாளமாக திரு சச்சின் டெண்டுல்கர் அவர்களை நியமித்திருக்கு. இவர் வந்து பழம்பெரும் கிரிக்கெட் வீரர், அதே போல் பாரத் ரத்னா விருதை வாங்கியிருக்கார். சச்சின் டெண்டுல்கரை இந்திய தேர்தல் ஆணையத்தின் நேஷ்னல் ஐக்கானாக நியமிப்பதன் மூலமாக மக்களிடையே வந்து வாக்களிப்பதின் முக்கியத்துவத்தை எளிதாக எடுத்து செல்ல முடியும்னு தேர்தல் ஆணையம் நம்புது. அடுத்த செய்தி, இந்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அவர்கள் தேசிய கல்வி கட்டமைப்பை வெளியிட்டிருக்கிறார். இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா வருடம் 2 முறை வாரிய தேர்வு நடைபெற போகிறதாகவும், அதே போல் அனைத்து மாணவர்களும் தாய்மொழி கல்வியில் கண்டிப்பாக கற்றுக்கணுங்கிற விதிகளை கொண்டு வந்திருக்கிறார். இது அனைத்தும் வந்து தேசிய கல்விக் கொள்கை 2020 சார்ந்து இருக்கும்னு சொல்கிறாங்க. அதே போல் 3 முதல் 12 வகுப்பு வரை படிக்கும் மாணவர்கள் தங்கள் தாய்மொழியை கண்டிப்பாக படிக்கணும்னு ஒரு விதியை கொண்டு வந்திருக்காங்க. அடுத்த செய்தி, தொலைச்சட்டம் 2.2, அதாவது டெலிலா 2.0 என்கிற ஆப்பை வந்து மத்திய சட்டம் மற்றும் நீதித்துறை அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேக்வால் அவர்கள் ஆரம்பித்து வைத்திருக்கிறார். இதன் மூலம் பார்த்திங்கன்னா சாமானிய மக்களுக்கும் சட்ட உதவிகள் மற்றும் சட்டத்தினான விழிப்புணர்வு கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அடுத்த செய்தி, பாரத் புதிய கார் மதிப்பீடு திட்டத்தை வந்து ஒன்றிய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி அவர்கள் தொடங்கி வைத்திருக்கிறார். இந்த திட்டத்தின் மூலமாக பார்த்திங்கன்னா 3 முதல் 5 டன் வாகனங்களை புதிய முறையில் மதிப்பீடு செய்ய போகிறதா மத்திய அரசு சொல்லியிருக்கு. இந்த புதிய மதிப்பீட்டு திட்டத்தின் மூலமாக வாகனத்தின் பாதுகாப்பையும் அதே போல் சாலை போக்குவரத்தின் பாதுகாப்பையும் உறுதி செய்ய முடியும்னு மத்திய அரசு நம்புது. அடுத்த செய்தி வந்து, பிரிக்ஸ் அமைப்பு வந்து அர்ஜென்டினா, இஜிப்ட், இத்தியோப்பியா, ஈரான், சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம் போன்ற நாடுகளுக்கு அழைப்பு விடுத்திருக்கு. இதன் மூலமாக பிரிக்ஸ் நாடுகளின் எண்ணிக்கை உயரும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நாடுகள் பிரிக்ஸ் அமைப்பில் சேருவதன் மூலமாக இந்த நாடுகளுக்கு இடையான ஒத்துழைப்பு மேம்படும்னு, அதே போல் உலகளாவிய பிரச்சனைகளை எளிதில் அணுக முடியும்னு சொல்கிறாங்க. அடுத்த செய்தி, இந்திய எரிசக்தித்துறை அமைச்சகம் வந்து பசுமை ஹைட்ரோஜனுக்கான தரநிலையை சொல்லியிருக்காங்க. அதாவது 1 கிலோ ஹைட்ரோஜன் வந்து 2 கிலோ கார்பன் டை ஆக்சைடுக்கு சமமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இது வந்து 12 மாத சராசரி உமிழ்வுக்கான தரவுகளை வைத்து தான் சொல்லியிருக்காங்க. இந்த அளவுகோல்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ இந்தியாவில் வந்து நிறைய மாநிலங்களில் பசுமை ஹைட்ரோஜன் பேருந்துகளை கொண்டு வந்திருக்காங்க. அதே போல் சில மாநிலங்களில் பசுமை ஹைட்ரோஜனை உற்பத்தி செய்கிறாங்க. இவைகள் மூலமாக நிறைய பசுமை ஹைட்ரோஜன் உமிழ்வுகள் நடைபெறும். இதையெல்லாம் கண்காணிப்பதற்காகவே இந்த தரநிலையை வெளியிட்டிருக்காங்க. அடுத்த செய்தி, ஒன்றிய அரசின் நீர் ஆணையம் வந்து ஃப்ளட் வாட்ச் என்கிற ஒரு செயலியை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த செயலி மூலமாக வெள்ள முன்னெச்சரிக்கை, அதாவது 24 மணி நேரம் வரை, அதே போல் வெள்ள ஆலோசனை 7 நாள் வரை, இது போன்ற இதை கண்காணிக்க முடியும்னு சொல்கிறாங்க. இந்த செயலியில் வந்து ஆடியோவாகவும் அதே போல் எழுத்துக்களாகவும் எழுதப்பட்டிருக்கும்னு சொல்கிறாங்க. அடுத்த செய்தி, ஹிரோஷிமாவில் வெடிகுண்டு வீசப்பட்டு 78 ஆண்டுகள் ஆயிருக்கு. இதற்கான அனுசரிப்பு விழாவை வந்து ஆகஸ்ட் 8ஆம் தேதி நடத்தியிருக்காங்க. ஹிரோஷிமாவில் வந்து அமெரிக்க குண்டு வீச்சாளர் திரு எனோலா கே என்பவர் வந்து ஆகஸ்ட் 6ஆம் தேதி 1945 அன்று ஹிரோஷிமா நகரின் மேல குண்டு வீசியிருக்கிறார். அந்த குண்டின் பெயர் வந்து லிட்டில் பாய் என்று சொல்லப்படுகிறது. இந்த குண்டு வீச்சு வந்து 2ஆம் உலகப் போரின் ஒரு அங்கமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அடுத்த செய்தி, கடந்த 40 ஆண்டுகளில் கிரேக்க நாட்டுக்கு செல்லும் இந்திய பிரதமர்களில் முதல் நபராக இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இருக்கிறார். இவரை கிரேக்க பிரதமர் திரு கிரியோகோலோஸ் அவர்கள் வரவேற்றிருக்கிறார். இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் கிரேக்க நாட்டுக்கு செல்வதன் மூலம் கடல் போக்குவரத்து, அதே போன்று ஏற்றுமதி இறக்குமதி, அதே போன்று மக்களிடையே உள்ள உறவுகள் மேம்படும்னு சொல்கிறாங்க. மீதமுள்ள ஆகஸ்ட் மாத நடப்பு நிகழ்வுகளை வந்து அடுத்த தொகுதிகளில் கேட்கலாம். நன்றி.
நேயர்களே, இதுவரை அரசு போட்டித் தேர்வு எழுதுபவர்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சியில் திண்டுக்கல் மாவட்டம் பழனி போட்டித் தேர்வு பயிற்றுனர் திரு எஸ் ராம்குமார் அவர்கள் உன்னால் முடியும் குரூப் 4 யூனிட் 2 நடப்பு நிகழ்வுகள் கேட்டீர்கள். இது போன்ற பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.